அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 20 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் நடந்த காமன்வெல்த் மாநாட்டை ஒட்டி இலங்கை சென்றிருந்த வெளிநாட்டு ஊடகங்களிடம் பேசிய பிரபல கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்திருந்த கருத்துக்களை மக்கள் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் விமர்சித்திருப்பது குறித்து அவரது செவ்வி.
20-30 தாய்மார்கள் தேர்தல் என்றால் போராடினால் அது உண்மையாகி விடுமா என்ற மாதிரியான கருத்தை கூறி, காணாமல் போனோர் என்ற பிரச்சனையை இந்த நாட்டிலே மிக ஆழமான பிரச்சனை, சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்க பிரச்சனையை இவர் மறுதளித்து பேசுவதுதான் எனக்கு முடியாமல் அதுதான் காட்டியிருக்கின்றேன்.
வவுனியாவில் வீட்டுத் திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி மீளக்குடிய வந்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நடத்தியிருக்கும் ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகள். குஜராத்தில் இளம்பெண் ஒருவர் மீது குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி போலீசாரை விட்டு சட்டவிரோதமாக உளவு பார்க்க உத்தரவிட்டார் என்ற சர்ச்சை குறித்து அவரது கட்சியின் கருத்துக்கள்.
இந்த லெப்டிஸ்ட் ஃபெமினிஸ்ட் ஆர்குமெண்ட் வச்சுட்டு அவ அடல்ட் அவங்க அப்பா வந்து கேட்க கூடாது, அவ தான் கேட்கணும்னா இது இந்த குடும்ப பரம்பரை இருக்கக்கூடிய பாரத தேசத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. தயவு பண்ணி அந்த ஆர்குமெண்ட் எங்க கிட்ட கொடுக்காதீங்க.
நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
அணுத்திட்டம் ஒன்றை நடத்துவதற்கான தனது உரிமையிலிருந்து ஈரான் ஒரு நாளும் பின்வாங்காது என்று அந்த நாட்டின் அதி உயர் தலைவரான அயத்துல்லா அலி கமனி அவர்கள் கூறியிருக்கின்றார். உலகின் முக்கிய சக்திகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த விடயம் குறித்து ஜெனீவாவில் பேச்சுக்கள் ஆரம்பமான நிலையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். இஸ்ரேலை பிராந்தியத்தின் பெரியநாயாகவும் அவர் வர்ணித்திருக்கின்றார். இந்த கருத்தை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்ற பிரான்ஸ் இது சமரச முயற்சிகளை பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது. சர்வதேச தடையில் சட்ட நிவாரணத்தை பெறுவதற்காக ஈரான் தனது சர்ச்சைக்குரிய அணுத்திட்டத்தை நிறுத்தும் வகையிலான ஒரு தற்காலிக உடன்பாட்டுக்கு வர முடியும் என்று ஜெனீவாவில் இருக்கின்ற பிரதிநிதிகள் எதிர்பார்க்கின்றார்கள்.
ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக படகுகள் மூலம் ஆட்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் செய்து கொள்ளப்பட்ட இராணுவ ஒத்துழைப்பை இந்தோனேஷிய அதிபர் சுசிலோ பாம்பாங் யுதயோனோ இடைநிறுத்தியுள்ளார். இதை அதன் வெளியுறவு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
Certainly it's not business as usual in our bilateral relations. The Australian government cannot pretend as if things are where we have been and simply
இந்தோனேஷிய அதிபரின் தொலைபேசி உரையாடல்களை ஆஸ்திரேலிய புலனாய்வு அமைப்புகள் ஒட்டு கேட்டன என்று எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து இந்த நடவடிக்கை வந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவுடனான கூட்டாக நடத்தப்படும் இராணுவ பயிற்சிகள் மற்றும் புலனாய்வு தகவல் பரிமாற்றங்கள் ஆகியவற்றையும் இந்தோனேஷிய அதிபர் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய அதிபரின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக அண்மையில் ஊடகங்கள் செய்தி வெளியாகின. இதுகுறித்து ஒரு முழுமையான பதிலை தான் தருவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் கூறியுள்ளார்.
அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் ஒரு தொடர் தொழிலாளிக்கான மரண தண்டனை நிறைவேற்றத்தை நிறுத்தி வைக்குமாறு ஒரு நீதிபதி உத்தரவிட்ட 24 மணி நேரத்துக்குள் அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அவருக்கு மரண தண்டனைக்கான விஷமருந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் என்பது குறித்த தகவல்கள் இல்லாத காரணத்தால் அவருக்கு நிறைவேற்றக்கூடிய மரண தண்டனையை குறைபாடுடையது என்று ஜோசப் ஃபால் பிராங்க்லின் அவர்களின் சட்டத்தரணிகள் வாதாடினார்கள். ஆனால் நீதிபதியின் தடை உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் பின்னர் ரத்து செய்துவிட்டது. கருப்பர்களையும் யூதர்களையும் இலக்கு வைத்து இவர் தொடர்ச்சியாக கொலை செய்து வந்ததில் ஒரு 19 வயது சிறுவனை கொலை செய்ததற்காக வெள்ளை நிற வெறியனான அவருக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது.
காங்கோ ஜனநாயக குடியரசில் 39 ராணுவ வீரர்கள் போர்க்குற்றங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தின் முன்னார் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் மீது கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் பாலியல் வன்செயல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 100 அதிகமான பெண்கள் மற்றும் 30 சிறுமியர்கள் மீது அவர்கள் பாலியல் வன் செயல்களை நிகழ்த்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். சர்வதேச சமூகத்தால் பல மாதங்களாக கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாகவே இவர்கள் இப்பொழுது இராணுவ நீதிமன்றத்தின் முன்னர் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் என நாட்டின் கிழக்கேயுள்ள கோமாவ் நகரில் இருக்கும் பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் நீதியின் முன்னர் நிறுத்தப்படாவிட்டால் தமது அனைத்து உதவிகளும் நிறுத்தப்படும் என்று ஐநா அறிவித்த பின்னரே இந்த நடவடிக்கை வந்துள்ளது.
தென்னாப்பிரிக்காவில் பாதி கட்டப்பட்ட நிலையில் இடிந்து விழுந்த அங்காடி தொகுதியின் இடிபாடுகளில் குறைந்தது 40 பேராவது அகப்பட்டிருப்பதாக அஞ்சப்படும் நிலையில் அங்கு தேடும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. காங்கிரீட் இடிபாடுகளை அகற்ற பாறை இயந்திரங்களை அதற்கு அங்கு செல்வதற்கு ஏதுவாக இது செய்யப்படுவதாக போலீசார் கூறுகின்றார்கள். வடக்கு டேபனில் டொங்காட் என்னும் இடத்தில் இருக்கின்ற இந்த கட்டிடத்தில் இருந்து சுமார் 30 பேர் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். ஒருவர் இறந்திருக்கின்றார். காயமடைந்தவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார். செப்டம்பர் மாதத்துக்கு முன்னதாக இங்கு நிர்மாணப் பணிகளை நிறுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாக அந்த பகுதிக்கான மேயர் கூறியிருக்கின்றார்.
$1 மில்லியன் அதிகமான மதிப்பு வாய்ந்த தங்கத்தை ஜெட் ஏர்வேஸ் விமானத்தின் கழிவறைகளிலிருந்து கைப்பற்றியுள்ளதாக இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 1 கிலோ எடை கொண்ட 24 தங்கக்கட்டிகள் உணவு பெட்டிகளில் வைத்து விமானத்தின் 2 கழிப்பறைகளில் மறைத்து வைக்கப்படுகின்றன. இந்த தங்கம் துபாயிலிருந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடந்த காமன்வெல்த் மாநாட்டை ஒட்டி இலங்கை சென்றிருந்த வெளிநாட்டு ஊடகங்களிடம் பேசிய பிரபல கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன், போருக்கு பிறகு வடமாகாணத்தில் வளர்ச்சிப் பணிகள் பெருமளவில் நடந்திருப்பதாக அரசை பாராட்டியிருந்ததுடன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். முத்தையா முரளிதரனின் சில கருத்துக்களை ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் இன்று விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
முரளிதரன் தனது அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதை பொறுத்தவரை எனக்கு எந்த ஆட்சேபனம் கிடையாது, பேசலாம், பேச வேண்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவரது மனதிற்கு விவகாரம் தொடர்பாக, உடற்பூர்வ விவகாரம் தொடர்பாக தேவையற்ற கருத்துக்களை பொய்யான கருத்துக்கள் கூறியிருப்பதுதான் இந்த ஆட்சேபனைக்குரியதாக இருக்கின்றது. அதுவுமே 20-30 தாய்மார்கள் தேர்தல் என்றால் போராடினால் அது உண்மையாகிவிடுமா என்ற மாதிரியான கருத்தை கூறி காணாமல் போனோர் என்ற பிரச்சனையை இந்த நாட்டிலே மிக ஆழமான பிரச்சனை, சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்க பிரச்சனையை இவர் மறுதளித்து பேசுவதுதான் கேட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதுதான் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றேன்.
இலங்கையினுடைய ஒரு பிரஜை என்கின்ற வகையிலும், அந்த நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் பிரபலமாக இருக்கக்கூடியவர் என்கின்ற வகையிலும் அவர் தனது கருத்துக்களை சொல்வதற்கு அந்த உரிமை அவருக்கு இல்லையா?
யாரும் சொல்லட்டும், சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, உண்மையை கூற வேண்டும் என்று கூறுகின்றனர். காரணம், இந்த பிரச்சனை இப்படி ஏற்றுக்கொண்ட பிரச்சனை ஆகிவிட்டது. இந்த அரசாங்கத்தை, எந்த அரசாங்கத்தை அவர் காப்பாற்ற நினைக்கின்றாரோ அந்த அரசாங்கம் நியமித்த கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழு என்ற ஆணைக்குழுவே இப்படியான பிரச்சனை இப்படி ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் கூறிவிட்டது. அது மட்டுமல்ல, இதேதான் டேவிட் கமரூன் அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதேதான் கதிரியலும் தாய்மார்களும் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட பல்வேறு மனித அமைப்புகள் சொல்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக ஐநா சபையிலே மனித பேரவை நடத்தப்பட்டுக்கூடிய தீர்மானம் கூறுகின்றது. ஆகவே உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட அந்த பிரச்சனையே ஒன்றுமே இல்லை என்று சொல்வதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இது நிச்சயமாக பிள்ளை மோசமான ஒரு கருத்து என்று கூற விரும்புகின்றேன். மோசமான கருத்தை கூறுகிறார் என்று தான் அவரை நான் குறை கூறுகிறேன் தவிர கருத்து கூற வேண்டும் என்று சொல்லவில்லை.
இல்ல, ஒரு கடுமையான கண்டன அறிக்கை வெளியிடுவதற்கு பதிலாக முரளிதருடன் தனிப்பட்ட முறையில் ஒன்றுக்கொன்று கூட நீங்கள் பேசி உங்கள் மாற்று கருத்தை அவருக்கு தெரிவித்திருக்கலாமே?
முரளி, நீங்க சொன்னீர்கள் ஆரம்பத்திலேயே மலையக பகுதியை சார்ந்தவர்கள் சொன்னீர்கள், உண்மைதான் இருக்கலாம், என்னவென்று சொல்லவில்லை. நான் படித்த கல்லூரியில் அவர் படித்திருக்கின்றார், அது வேறு விவகாரம், தனிப்பட்ட தொடர்பு எனக்கு அவரிடம் கிடையாது. எப்படி இருந்தாலும் கூட அவர் தனது கருத்தை பகிரங்கமாக உலகத்துக்கு சொல்லிவிட்டார், ஊடகங்கள் சொல்லிவிட்டார், அது மக்களுக்கு சென்றுவிட்டது. ஆகவே அதை நாங்கள் அதே ஊடகத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு சொல்லித்தான் அதை திருத்த வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் சொல்வதால் எதுவும் ஆகிவிடப் போவதில்லை என்றால் அவர் கருத்தின் மூலமாக டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பாதகம் ஏற்பட்டு விட்டது. அதை நாங்கள் அதே ஊடகம் மூலமாக சென்று தான் திருத்த வேண்டும்.
முத்தையா முரளிதரன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் வந்து இலங்கையில் போருக்கு பின்னரான காலத்தில் இடம்பெற்று சில வளர்ச்சி பணிகள், சில முன்னேற்றங்கள் குறித்து சில சாதகமான விஷயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசும் தமது தரப்பில் அவர்கள் சொல்கின்றார்கள், சில முன்னேற்றங்களை செய்திருக்கின்றோம், நாட்டில் பாதுகாப்பு மேம்பட்டுள்ளது, மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள், சில வளர்ச்சிகளை செய்கின்றோம், அபிவிருத்திகளை செய்திருக்கின்றோம் என்றால், இப்போ அதையெல்லாம் வந்து எந்த வகையிலுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையா? தொடர்ந்து உங்களால் சுட்டி காட்டப்படுகின்ற குறைகளை மட்டுமே தான் நீங்கள் சொல்வீர்களா? அப்போ அரசாங்க தரப்பிலிருந்து அவர்கள் சொல்வதில் எதுவுமே நியாயம் இல்லைங்கிறீங்களா?
ரொம்பவும் குறைவானதும் ரொம்ப தவதமாக அரசாங்கம் செய்கின்றது, அதுதான் சுட்டிக்காட்டுகின்றான். நாம் சுட்டிக்காட்டுவதால் தான் இதையாவது அரசாங்கம் செய்கிறது என்று சொல்ல வேண்டும். உண்மையிலேயே அரசாங்கம் தாங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு பாரிய காரியங்கள் செய்யவில்லை என்பதுதான். அதனால் தான் வடமாகாணத்தினுடைய தேர்தலிலே அங்கே வாழ்ந்து கொள்ளக்கூடிய மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பாரிய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். கூட்டமைப்புக்கு ஆதரவு என்பதை விட அரசாங்கத்தின் மேலான வெறுப்பை தான் காட்டியிருக்கின்றார்கள். காரணம், அரசாங்கம் சொல்வது கூட எதுவும் செய்யவில்லை. அரசாங்கம் சிறப்பான முறையில் செய்திருக்குமானால், தமிழ் மக்களின் மனங்களை வென்றிருக்குமானால் இந்த அரசாங்கத்துக்கு கணிசமான வாக்கு எடுத்திருக்க வேண்டுமே. கடுமையான வாக்கு கிடைக்கவே இல்லையே. அறுதி பெருமானம் மிகப்பெரும் பெருமானையை கூட்டத்தில் பெற்றது. காரணம், அரசாங்கம் சொல்வது போல நடக்கவில்லை என்றுதான் உண்மையாக இருக்கின்றது. மறுபுறத்திலே வெறுமனே வீதிகளை செய்வதும் தெப்ப நடுவதும் தார் போடுவதும் காப்பட் போடுவதும் மாத்திரம் அபிவிருத்தி அல்ல, அது அப்பால் செல்ல வேண்டும். அத்தகைய அபிவிருத்திகளை அங்கே இருக்கு மகாணசபை செய்ய முடியும். மகாணசபை இன்று உருவாகிவிட்டது என்றால் அது மகாணசபைக்கு உரிய அதிகாரங்களை, வளங்களையும் வாய்ப்புகளையும் தருவார்களேயானால் செய்ய முடியும். அதுவல்ல பிரச்சனை. சில அப்பாற்பட்ட அடிப்படையிலே காணாமல் போன ஒரு பிரச்சனை, தர நடந்த ஒரு பிரச்சனை, கடத்தப்பட்ட ஒரு பிரச்சனை, இடம்பெயர்ந்த ஒரு பிரச்சனை, காணி பிரச்சனை, கடல் பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை, அன்றாட மக்களின் பிரச்சனைகளையும், அதே நேரத்தில் அரசியல் பிரச்சனை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்ற கருதினாலே தான் இந்த பிரச்சனைகளை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதன் அர்த்தம், அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்பதல்ல, அது தூண்டிட்டு டூலே என்று தான் சொல்கின்றேன்.
ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன். வவுனியாவில் வீட்டுத் திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி மீள குடியமர்த்தப்பட்டுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த சிலர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வவுனியாவில் வீட்டுத் திட்டம் வழங்கப்பட வேண்டும் என கோரி மீள்குடியமர்ந்துள்ள குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி அரசாங்க அதிபரிடம் இன்று மகஜர் கையளித்திருக்கின்றார்கள். கந்தன்குளம், புலவனாவூர், கோவில்மோட்டை, குஞ்சுக்குளம் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த 200 குடும்பங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருந்த வீட்டுத் திட்டம் வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகாரிகள் மாற்றியிருப்பதனால் தங்களுக்கு வீட்டுத் திட்டம் இல்லாமல் போயிருக்கின்றது என்று அவர்கள்
முறையிட்டிருக்கின்றார்கள். மூன்று வருஷம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு அந்த நிரந்தர வீடே தரையில் தகரம் எல்லாம் காத்துக்கு தூக்கி எல்லாம் பறந்துட்டு கிடுகெல்லாம் கரையா அரைச்சி இருக்கவே இல்லாது. இப்ப நாங்க தரப்பால தான் சுத்தி கட்டி கொண்டு நாங்க அதுக்குள்ள வந்திருக்கிறோம். துப்புரவா அந்த வீட்டுல இருக்க இல்லாது. தற்காலிக வீடு கூட இன்னும் எங்களுக்கு குடுக்க இல்ல. ரோட்டு வேலை செஞ்சு தர இல்ல, ஒரு மலசல கூட செஞ்சு தர இல்ல, பிரதேச இல்லாத கூட அறிவிச்சு கூட இது வரைக்கும் எங்களுக்கு இந்த நடவடிக்கைகள் எதுவுமே வந்து எங்களுக்கு இன்னும் தர இல்ல
என தங்களது வீட்டு நிலைமைகள் குறித்து கோவில்மோட்டை கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் ராசையா ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்தார். கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி பேரணியாக சென்றவர்கள் வவுனியா அரசு செயலகத்தை சென்றடைந்தனர்.
இந்த மழை காலத்துல எங்களுக்கு வாழ்றது பெரிய கஷ்டம் தான். மழை சமாளிப்போ இல்ல இருக்கிறோமோ இல்லையோ அந்த நிலைமையில இருக்கிற வீடுகள்லாம் உங்களுக்கு வீடுகளை பிள்ளைகளை வச்சு அதுக்கே விளக்க வச்சு படிச்சு கொண்டு இப்படியான நிலைமையில இருக்கிறோம்.
மழை பெய்ய மாட்டா திரும்ப இடம் பெயர்றோம்.
90 இடம்பெயர்ந்து போய் 2010 குடியேறோம். சோவா வந்து எங்களுக்கு ஒரு 6 கொட்டகைன்னு சொல்லி சொல்லி 12 தகரத்துல அமைச்சு தந்தது வீடு. இப்ப அது காத்தடிச்சா பறக்கும் வீடு. 10 குடும்பம் போல தரப்பால் வீட்டுலயும் இருக்கிறாங்க குழந்தை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் சரியான மழை தூவான மடிக்கு காத்தடிச்ச உடனே தண்ணி முழுக்க உள்ளுக்கு தான் வருது. எங்களுக்கு வீடு இந்த தாரம் 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 போன 6 தாரம் சொல்லி சொன்ன வீடு இது வரைக்கும் வீடு வரவே இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு நிரந்தர வீட்டை தாங்கள்தான் நாங்க கேட்கிறோம்
என பேரணியில் சென்றவர்கள் அரசாங்க அதிபரிடம் கூறினார். இதனை செவிமடுத்த அரசாங்க அதிபர் பந்துலா ஹரிச்சந்திர அவர்கள் வீடுகள் தேவைப்படுகின்ற குடும்பங்களின் சரியான எண்ணிக்கை என்ன என்று வினவினார். என அரசு அதிபரின் முன்னால் திரண்டிருந்த பெண்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜரை கந்தன்குளம் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஐயம்பிள்ளை யோகராசா அவர்கள் அரசாங்க அதிபரிடம் கையளித்தார். மகஜரை பெற்றுக் கொண்ட அரசாங்க அதிபர் பந்துலா ஹரிச்சந்திர அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
அறிவிச்சதோடு அரசாங்கத்துக்கு அறிவிக்கத்தோட இந்தியன் வீட்டு திட்டத்தில் இருந்தா உங்களுக்கு வீடு சாரண்டு பொருந்தி இருந்த அந்த வீடு ஏன் தராம இருந்த இடத்தை தேடி பார்க்கலாம் சொல்லுறாரு. அதே நினைப்பு மாகாண சபைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாகாண சபை பிரதிநிதிகளை தெளிவு செஞ்சிருக்கீங்க. அப்போ அது மாகாண சபை முதலமைச்சருக்கும் இது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிப்பார உடனடியாக. இப்போ மாகாண சபைகளுக்கும் வீட்டு திட்டம் வழங்க சொல்லி நிதி இப்போ புதுசாக அமெரிக்கா அரசாங்கத்தில் நிதி உதவி ஒன்றும் தொகை ஒன்றும் கிடைக்கப்பட்டிருக்கு. உண்மைத்தன்மை தெரியாது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதால் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளித்து அந்த வீட்டு திட்டம் பிரச்சனையை நிவர்த்தி செய்யறதுக்கு ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லுவார்.
என்றார் வவுனியா அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் வளமான அரச காணிகள் பலவும் வனப்பிரதேசமாக வர்த்தமானியில் மத்திய அரசால் தன்னிச்சையாக பிரகடனப்படுத்தப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் வளமான அரசகாணிகள் வன பிரதேசமாக வர்த்தமானியில் மத்திய அரசினால் தன்னிச்சையாக பிரகடனப்படுத்தப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. குறிப்பாக வன பரிபாலன அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி பிரகடனத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 100,000 மேற்பட்ட ஏக்கர் காணி வன பிரதேசமாக அடையாளமிடப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரத்னம்.
அதாவது வன பரிபாலன திணைக்களத்துல வந்து இதுவரை
சிறப்பு மாவட்டம் தொடர்பாக ரெண்டு டெசன் நோட்டீஸ் தான் வெளியிடப்பட்டிருக்கு. ஒன்று 1926 ரெண்டாவது 1957 அடிக்க வேணும். இதுல இப்ப இது மூணாவது. இந்த மூணாவது வெளியிடப்பட்டிருக்கிறதுல விஷயம் என்னால், இவங்க கிட்டத்தட்ட அன்னளவாக இந்தளவுக்கு, அதாவது பாகர, அடுத்தது கிரான், அடுத்தது செங்கடி, பவுனதீவு, பட்டிப்பள, வெள்ளாவளி பகுதிக்கிற இல்ல கிட்டத்தட்ட 120,000 ஏக்கர் காணிகளை வந்து வனப்பரிபாலன சபை திணைக்களம் வந்து வெளியிட்ட வர்த்தமானத்திலிருந்து தங்களை சொந்த வாங்கியிருக்காங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தத்துக்கு முதல் 30 வருஷத்துக்கு முதல் வந்து காடுகளை வெட்டி நிலங்கள் எடுத்து குடியிருப்பு காணிகளாக இருந்த காணிகள் வந்து மக்களுக்கு இல்லாம செய்யப்படுது. அதே மாதிரி விவசாயம் செய்யப்பட்ட 1000,000 ஏக்கர் காணிகள் இல்லாம போகுது. அதே மாதிரி மேய்ச்சல் தலைக்கென்று ஒதுக்கப்பட்ட காணிகள் இல்லாம போகுது. சிறிய குளங்கள் வந்து இல்லாம போகுது. இந்த பாதிப்பு எங்களை மக்களுக்கு ஏற்படும்
என்றும் தெரிவித்துள்ள அவர், மக்கள் பிரதிநிதிகள் உட்பட எவரது கருத்துக்களோ அல்லது ஆலோசனைகளோ இது தொடர்பாக புறப்படவில்லை என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
காணி வந்து மேல இருந்து சட்டையூடாக அழைக்கப்பட்டிருக்கு. இந்த வனபரிமாண சேவை திணைக்களம் காணியை வந்து தங்களுக்கு கையடக்கம் செய்து கெசட் நோட்டுகள் ஒழிகிற நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த மக்கள்கிட்டயோ, அரசாங்க அதிபர்கிட்டயோ, பிரதேச செயலாளர்கிட்டயோ, பொது அமைப்புகளோ எந்தவித கலந்துரையாடல் இல்லாம ஒரு பக்க சார்பாக செய்த காரணத்தாலதான் இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த மீட்பரிசீலனை செய்து திரும்பவும் இதை அளந்து எங்களுக்கான காணியை விடுவித்து அவை நடுக்காட்டா அவை வனவிலங்கு பகுதியாக இருக்கிற எடுக்கலாம். எங்களுக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை
என்றும் குறிப்பிட்ட கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரத்னம், இதன் காரணமாக இதுவரை காலமும் மாகாண சபையினால் நிர்வகிக்கப்பட்டு வந்த குறித்த காணிகள் மத்திய அரசின் கீழ் கொண்டுவரப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்கின்றார்.
13வது சட்டத்தில் வழங்கப்பட்ட காணி அதிகாரத்துல சில அதிகாரங்கள், அதாவது மாநகருக்கு தேவையான காணிகளை, இந்த குடியிருப்பு காணிகள், வயல் காணிகள், சிறிய குளங்கள் உள்ள காணிகளை பிரதேச செயலாளர் ஊடாக இல்ல காணியாளர் ஊடாக கையாளுவதற்கான சில அதிகாரங்கள் மாநகருக்கு இருந்தன. அதையும் பறிக்கிறதுக்குரிய செயலாளர் நாங்கள் அதை கழிக்கிறோம். நான் இந்த விஷயம் தொடர்பாக நான் கிழக்கு மாநகருக்கு விசேட பிரிணை ஒன்று நான் போட்டேன். நேற்று சபக்கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட காரணத்தால அது எடுக்கப்படல. அதே மாதிரி மீட்பறிஞர் செய்யறதுக்கான நடவடிக்கை எடுங்க நான் அறிவித்திருக்கேன்.
இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று திருகோணமலையில் வன சுற்றாடல் துறை அமைச்சர் சுஷில் பிரேமஜன் கூட்டிய உயர்மட்ட மாநாட்டிலும் ஆராயப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களை மீளாய்வு செய்வது பற்றி கவனம் செலுத்தப்படும் என்று இந்த மாநாட்டில் அமைச்சர் பதிலளித்ததாக கூறுகின்றார் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ்.
அதன்போடு இதனுடைய ஆழமான பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பி சுற்றாடல் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருக்கின்ற அதிகாரிகள் இது சம்பந்தமான மீளாய்வுகளை மேற்கொண்டு இவற்றிலே இதற்கான உரிய தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அத்தோடு அதை என்னிடமும் நேரடியாக பிரச்சனைகளை சரியான வகையிலே ஆராய்ந்து மீளாய்வு செய்வதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்
என்றும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். தலைநகர் கொழும்பில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான வழக்கு ஒன்றில் முன்னாள் கடற்படை தளபதியை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
கடந்த 2008 கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த 5 தமிழ் மாணவர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் போனமை தொடர்பாக சாட்சியங்களை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகுடவை நீதிமன்றத்துக்கு அழைக்குமாறு விடுத்த வேண்டுகோள் ஒன்றுக்கு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காணாமல் போனோரின் பெற்றோர் சார்பில் ஆஜரான சட்டவாதி இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். தற்போது காணாமல் போயுள்ள மாணவர்கள் கடற்படை அதிகாரிகளினால் கடத்தப்பட்டுள்ளதாக அவர்களது பெற்றோர் இதற்கு முன்பு நீதிமன்றத்தில் சாட்சியங்களை வழங்கிய போது தெரிவித்திருந்தனர். இது சம்பந்தமாக குறுக்கு விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அப்போதைய கடற்படை தளபதியாக கடமையாற்றிய வசந்த கரணாகுடவை நீதிமன்றத்துக்கு அழைப்பது அவசியம் என அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதி தெரிவித்தார். இந்த வேண்டுகோளுக்கு அனுமதி வழங்குவதாக தெரிவித்த நீதிபதி கிஹான் பிலபிட்டிய முன்னாள் கடற்படை தளபதியை நீதிமன்றத்துக்கு அழைக்க வேண்டிய தினத்தை எதிர்காலத்தில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதிக்கு தெரிவித்தார். அதன் பின்பு சம்பந்தப்பட்ட உத்தரவை தான் பிறப்பிப்பதாகவும் தெரிவித்தார் நீதிபதி. மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜனவரி 30 வரை ஒத்திவைக்கப்பட்டது.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார். அடுத்து இந்திய செய்தி ஒன்றும். குஜராத்தில் இளம்பெண் ஒருவர் மீது குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி காவல்துறையை விட்டு சட்டவிரோதமாக உளவு பார்க்க உத்தரவிட்டார் என்ற சர்ச்சை குறித்து அரசியலில் சர்ச்சையை விடுத்திருக்கிறது. அகமதாபாத்தில் இருந்த அந்த பெண்ணின் மீதான இந்த கண்காணிப்புக்கு உத்தரவிட்ட முந்தைய குஜராத் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த உத்தரவை உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் பிறப்பிக்கும் பொழுது இந்த கண்காணிப்பை சாஹேப் சார்பாக பிறப்பிப்பதாக கூறினார் என்று ஊடகங்களில் கசியவிடப்பட்டிருக்கும் ஒலி நாடா உரையாடல் ஒன்று கூறுகிறது. இந்த விஷயத்தில் விசாரணை ஒன்றை நடத்த தேசிய பெண்கள் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. இந்த அரசியல் சர்ச்சை குறித்து பாஜகவின் ஊடக தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
எங்களோட சைட்ல இருந்து சொல்ற பதில் ஒண்ணு, ஆனா பெண்ணுடைய தந்தை ரெண்டு பேரும் சொல்றாங்க, அப்ப நடந்த போலீஸ் கவரேஜ் எங்களுக்கு கொடுத்ததும் இப்ப நடக்கிறதும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்ப போலீஸ் கவர் கொடுங்கன்னு கேட்டது நாங்க தான், ஏன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பியூரோக்ராட் எங்களை ஹராஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் மேல எங்களுக்கு ரொம்பவே பயம் வந்து, ஏன்னா அவருக்கு நிறைய உச்ச மடங்கு லெவல்ல காங்கிரஸ் தலைவர்களுடைய தொடர்பு இருக்குங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கிளியரா எங்களுக்கு அவங்க ஹராஸ் பண்றாருன்னு எங்களுக்கு அந்த ஹராஸ்மெண்ட்ல இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, எங்களுக்கு போலீஸ் கவர் குடுங்கன்னு நாங்க கேட்டதுனாலதான் குஜராத்.
ஆனா அந்த நீங்க சொல்ற அந்த அதிகாரி பிரதீப் சர்மாங்கிற அதிகாரிய நீங்க குஜராத் அரசாங்கத்தால பதவியிலிருந்து இடைநீக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார். மேலும் அவர் சொல்கிறார் வந்து நான் இந்த பெண் வந்து ஒரு குஜராத்தில் இருக்கிற ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மிகவும் உயர்மட்டத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு வச்சிருந்ததை நான் சொன்னேன், அதனால தான் என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு அவர் சொல்கிறாரு.
அதெல்லாம் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டை மறக்கிறதுக்கு அவர் இந்த கேஸை ஒரு தனக்கு ஒரு இம்யூனிட்டி ஒரு கர்ண கவச்சமாக உபயோகப்படுத்துறாரு. ஆனால் அவர் மேலே அந்த குற்றச்சாட்டை விசாரிக்க சொன்னது குஜராத் போலீஸ் இல்ல, குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் மேலக்கு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி அவர் ஊரை விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணது, எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில அரெஸ்ட் பண்ணாங்கன்றதுலாம் இன்னொரு செப்பரேட் சர்ச்சை நீங்க வைக்கலாம் அல்லது எங்களை இன்டர்வியூ பண்ணலாம்.
சரி, எது எப்படி இருந்தாலும் ஒரு பெண் வந்து அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், அவர் நல்லா படித்த பெண், அவர் வயதுக்கு வந்த பெண், அவர் மீது நீங்கள் வந்து ஒரு விசாரணை போலீஸ் கண்காணிப்பை உத்தரவிடும் பொழுது அதை நீங்கள் வந்து சட்டபூர்வமாக வெளிப்படைத்தன்மையுடன் நீங்கள் வந்து முறையான ஒரு ப்ரொசீஜர்ஸை பின்பற்றி செய்தீர்களா என்று கேள்வி எழுகிறது அல்லவா?
முறையாக அந்த பெண்ணின் தந்தையார் ரிக்வெஸ்டுக்கு அடங்கிதான். அதாவது நீங்க எத்தனைதான் இந்த லெப்டிஸ்ட் ஃபெமினிஸ்ட் ஆர்குமெண்டோட எங்ககிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, ஒரு பெண் அடல்ட்டு, அவ அடல்ட் ஆன பிறகு அவ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமே தவிர அவங்க தந்தையார் வரக்கூடாதுன்னு சொன்னா
நிச்சயமாக அந்த கேள்வி, அந்த கேள்வி,
இந்த பாரத நாட்டுல இன்னும் கொஞ்சம் கலாச்சாரம் மெஞ்சி இருக்கு. பெண்கள் கல்யாணமான பெண்ணா இருந்தாலும், நான் சொல்லுவேன் எங்க அப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தாருன்னா நான் கல்யாணமான பெண்ணா இருந்தாலும் என் கணவனும் என்னுடைய தந்தையும் நான் ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணுவேன், எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் என்ன காப்பாத்துங்கன்னுவேன். இது தப்பு இல்ல, எங்க அப்பா மூலமாவோ இல்ல என்னுடைய கணவர் மூலமாவோ நான் உதவி கேட்கறது அடல்ட் ஆன பிறகு கூட கேட்கறது நார்மல் பாரத தேசத்துல. அதனால இந்த லெப்டிஸ்ட் ஃபெமினிஸ்ட் ஆர்குமெண்ட் வச்சுட்டு அவ அடல்ட் அவங்க அப்பா வந்து கேட்க கூடாது அவ தான் கேட்கணும்னா இது இந்த குடும்ப பரம்பரை இருக்கக்கூடிய பாரத தேசத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. தயவு பண்ணி அந்த ஆர்குமெண்ட் எங்க கிட்ட கொடுக்காதீங்க.
இப்ப அந்த பெண்ணுடைய அப்பா வந்து உண்மையில பெண்ணுடைய ஒப்புதலோட தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க?
அந்த பொண்ணு இன்னைக்கு வரை அப்பா கொடுக்குற கம்ப்ளைண்ட் கரெக்ட் இல்லைன்னு சொல்லட்டுமே, சொன்னால ஒவ்வொரு முறையுமே அவ அதான் சொல்லிட்டு இருக்கா, எங்க அப்பா மூலமா தான் நான் பண்ண முடியும், எங்க அப்பா மூலமா தான் நான் வெளிப்படையா வந்தானா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு சரியா இல்ல நிலைமை, அதனால எங்க அப்பா மூலமா நான் எங்க அப்பாவை ஆத்தரைஸ் பண்றேன். அப்பாவும் எங்க அப்பா தான் ஆத்தரைஸ் பண்ணி போய் கேட்டாங்க, எனக்கு தெரியும் நான் போலீஸ் கவர் கேட்டிருக்காங்க எனக்கு அவசம் அப்படின்னு, நான் என்னுடைய ஒப்புதல் மேரேஜ் தான் நடந்தது. இன்னைக்கும் அதேதான் அந்த பொண்ணு சொல்லுது.
அப்படின்னா
நீங்க வந்து அந்த பொண்ணை மொத்தத்துல வெளியில இழுத்துட்டு வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்க ஒரு குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படியாவது அவளுடைய உரிமையை தாக்கி விட்டார்கள் அப்படின்னு உங்களுடைய அரசியல் நோக்கத்தோட சில பேர் பண்ணக்கூடிய விஷயத்துல எப்படியாவது அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்ல 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 அந்த பொண்ணோட பிரைவசியை அழிச்சு மொத்தத்துல அந்த பொண்ணை வெளியில இழுத்துட்டு வந்துட்டு ஓ நிஜம்தான் போல் இருக்கு அதனால சரி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல நஷ்டம் யாருக்குங்க? அரசியல் நோக்கத்தோட பண்ணக்கூடிய இந்த கேஸுக்கு இப்படியாவது அந்த பெண்ணை வெளியில இழுக்கணும் இல்லையா? இதுல ஏதோ இருக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த பொண்ணோட வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றத பத்தி நிஜமாவே பெண் உரிமையை பத்தி பேசக்கூடிய இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு நிமிஷமாவது இருக்கா யோசனை? ரெண்டாவது நான் உங்களுக்கு உண்மையு சொல்றேன், பாரத தேசத்துல பெண் உரிமையை பத்தி பேசுறவங்க எல்லாருமே அவரை ஹராஸ் பண்ற யாரு, அவரை புடிங்க, ஏன் ஹராஸ் பண்றாருன்னு கேளுங்கன்னு கேட்பாங்களே. இந்த விஷயத்துல ஏன் அந்த எவன் ஆக்சுவலா ஹராஸ் பண்ணான்றத பத்தி பேசுறது இல்ல? அதை விட்டுட்டு ஓ முதலமைச்சர் எதுக்கு இப்படி எல்லாம் கொடுத்தாரு ஃபெசிலிட்டி, கவர்மெண்ட் மெஷினரி யூஸ் பண்ண முடியுமா, டெலிகிராஃப் ஆக்ட் என்னங்க பேசுறீங்க? எந்த ஆட்சியில எந்த காங்கிரஸ் கட்சியோடைய உள்துறை அமைச்சர் அவருடைய நிதி அமைச்சர் மேலேயே ஸ்னூப்பிங் பண்ண ஒரு விதமான பெருமைக்குரிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எங்களுக்கு உபதேசம் கொடுக்குதா சர்வேலன்ஸ் பத்தி? என்ன அநியாயமா இருக்கு?
பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக இன்றைய பலகணியில் இந்திய திரைப்படத்திற்கு வரும் வெளிநாட்டு நடிகர்கள். பெட்டகத்தை வழங்குகிறார் நீல் ஹீத்கோட், தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
கவர்ச்சிக்கும் பகட்டுக்கும் பேர் போன இந்தியாவின் மும்பை பாலிவுட் திரையுலகு தற்பொழுது அதிக அளவில் ஐரோப்பிய நடிக நடிகர்களை கவர்ந்தெழுக்க தொடங்கியிருக்கின்றது. இவர்களில் பலருக்கு இப்பொழுது இந்த இந்தி திரையுலகில் பல முக்கிய வேடங்களும் கிடைக்க தொடங்கியிருக்கின்றன. வெள்ளைக்கார மருமகள் பிராங்கி பாகு என்னும் மும்பையின் புதிய தொலைக்காட்சி நாடகம் இது. ஐரோப்பாவில் இருந்து வருகின்ற ஒரு வெள்ளைக்கார மருமகளை பாரம்பரிய இந்திய குடும்பம் ஒன்று ஏற்பது இதன் கதை. இந்த தொடர் ஒரு வருடத்துக்கு போகும் என்று தயாரிப்பாளர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். டச்சு நடிகையான ஷிஃபோரா அனா சோத்வலாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது.
I think to get the big roles not easy because a lot of things over here is not only about talent but it's also about who you know and if
இங்க எனக்கு நல்ல வேடம் கிடைப்பது இலகுவல்ல. வெறுமனே தகுதிக்கு அப்பாலும் இங்கு வேறு பல விஷயங்கள் தேவை. நீங்கள் ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தால் அல்லது பலரை இங்கு தெரிந்திருந்தால் அது சுலபமாக இருந்திருக்கும். அவர்கள் உங்களுக்காகவே ஒரு படத்தை எடுப்பார்கள். ஆனால் வெளியாட்களுக்கு நல்ல வேடம் கிடைப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. நீண்ட காலத்துக்கு இங்கு இருப்பதும் மிகவும் கஷ்டம்தான்.
மும்பைக்கு நடனம் கற்க வந்த ஷிஃபோரா மாடலிங்கை ஆரம்பித்தார், பின்னர் நடிகையானார். தனக்கு நல்ல அதிர்ஷ்டம் உள்ளது என்பதை அவர் ஏற்கின்றார். இந்தியாவுக்கு வந்து சினிமாவில் தொலைக்காட்சியில் வாய்ப்புக்காக முயற்சிப்பது ஒரு நல்ல தொழில் தெரிவு அல்ல. பெரும்பாலான வேடங்கள் இந்தியில் இருப்பதுடன் அவை இந்திய நட்சத்திரங்களுக்காக உருவாக்கப்படுபவை. ஆனாலும் உலகெங்கும் இருந்து வந்து வாய்ப்பு தேடுவது அதிகரித்துத்தான் வருகின்றது. பிரிட்டிஷ் நடிகர் குழு ஒன்று புதிய படம் ஒன்றுக்காக ஒத்திகை பார்க்கின்றது. வெளிநாட்டு நடனக்காரர்களுக்கு அதிக தேவை இங்கு இருக்கின்றது. வெள்ளைக்காரர்கள் உள்ளூர்காரர்களை விட வித்தியாசமாக கிழுகிழுப்பாக இருப்பார்கள் என்று இயக்குநர்கள் நினைக்கின்றார்கள். வேலை நேரம் மிகவும் நீளமானது, ஆனால் அவர்களுக்கு அது அவ்வளவு பிரச்சனையாக தெரியவில்லை.
I think when people assume Bollywood movies they think you're just shaking your hands and you're just shaking your body.
பாலிவுட் படம் என்றால் அது வெறுமனே கையையும் உடலையும் அசைப்பது என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். அதில் சிந்தும் வியர்வையை, கண்ணீரை காட்டும் ஈடுபாடை யாருமே உணர்வதில்லை.
And it just like it kind of like draws you in, you see it and you're like,
இது உங்களை ஈர்த்துவிடும். இதை பார்த்தவுடன் இதனை நாங்களும் செய்ய வேண்டும், இதில் பங்கேற்க வேண்டும் என்று உங்களுக்கே தோன்றும். சில நேரம் நீங்கள் களைப்படையும் பொழுது பின்னோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் எடுத்த வீடியோக்கள், செட்டுகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தால் வாவ், பிரமாதம் பிரமாதம் என்று உங்களுக்கு தோன்றும்.
மும்பையின் புறநகர் பகுதியில் இருக்கின்ற துணை நடிகர்களுக்கான ஏஜென்ட் அமைப்பு இது. மும்பை திரையுலகில் நுழையும் வாய்ப்புக்காக தினமும் பலர் இங்கு வந்து நடிப்பு சோதனைக்காக உள்ளாக்கப்படுகின்றார்கள். முன்பெல்லாம் வெள்ளைக்கார நடிகர்கள் மிகவும் சொற்பமாகத்தான் இங்கு தேவைப்படுமாம். ஆனால் இப்பொழுது நிலைமை
முன்னேறியிருக்கிறது.
பிரச்சனை என்னவென்றால் மிகவும் குறைவான வெள்ளைக்கார நடிகர்கள் தான் இருக்கின்றார்கள். ஒரே ஆளையே எல்லா படத்திலும் திரும்ப திரும்ப காட்ட முடியாது என்பதால் எங்களுக்கு நிறைய வெளிநாட்டு நடிகர்கள் தேவை. சிறிய வேடங்களில் நடிக்க அவர்கள் தயாராக இருந்தால் நல்ல வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி படங்கள் நிறைய வருகின்றன.
நீங்கள் ஒரு பெரிய வேடத்துக்காக காத்திருக்கும் பொழுது மாற்றாக இன்னும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்க வேண்டும். லிசா லாசரஸ் அவர்கள் சினிமாவுடன் மாடலிங்கையும் செய்து வருகின்றார். வேர்ஸில் நடந்த அழகி போட்டிக்கு பிறகு சில வாய்ப்புகளை இங்கு பெற அவர் நீண்ட நாட்கள் காத்திருக்க நேர்ந்தது. ஆனால் தனது அதிர்ஷ்டம் ஒரு நாள் முடிவுக்கு வருகின்ற பொழுது தனது ரேடியோகிராஃபி வேலைக்கு அவர் திரும்பிச் சென்று விடுவார்.
As much as my family is supportive, the rule was always you finish your studies. You can do whatever you want, but you finish your studies.
எனது குடும்பம் எனக்கு ஆதரவாக இருந்ததால் படிப்பை முடித்துவிடு என்று மட்டும் கூறினார்கள். என்ன வேண்டுமானாலும் நீ செய்யலாம், ஆனால் முதலில் படிப்பை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். எனது இரண்டாவது படத்தை, அது ஒரு தமிழ் படம், முடிந்த பிறகு நான் லண்டன் சென்று எனது பட்டப்படிப்பை முடித்தேன். கடந்த வருடம் அது முடிந்தது. ஆகவே இப்பொழுது ஒரு நல்ல தொழில் வாய்ப்போடு தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். அது எனக்கு எப்போதும் இருக்கும். பாலிவுட்டில் வாய்ப்புக்காக தேட எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன்.
புகழையும் எதிர்காலத்தையும் தேடி இங்கு வரும் பலர் இது ஒரு கடுமையான போட்டிமிக்க துறை என்பதை காண்கின்றார்கள். அதில் சிலர் தான் உச்சத்துக்கு வர முடியும். ஆனால் அப்படி எல்லோரும் உச்சத்துக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. அங்கு அவர்கள் பெறுகின்ற அனுபவமே அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதுதான். ஹிந்தி படங்கள் அவர்களது கனவுகளையாவது பூர்த்தி செய்யும்.
இந்திய சினிமாவுக்கு வரும் வெளிநாட்டு நடிகர்கள் குறித்து நீல் ஹுயிட்கோட்டின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.